2022 ஜூன் மாத தென்றலிதழில் பாசுரமணனின் மேலூர் வாழ்வில் பகுதியில் ஈசானிய ஞான தேசிகர் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். தோற்றம் பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுபட்டு மெய்ப்பொருளை தேடி அடைய வேண்டும் என்ற எண்ணம் மானுடர் எல்லோருக்கும் தோன்றுவதில்லை. நான் எனது என்ற குறுகிய எண்ணங்களாலும் தேவையற்ற ஆசைகளாலும் உணர்ச்சி குழப்பங்களாலும் மனிதன் எப்பொழுதும் மாயையில் மூழ்கி கிடக்கிறான். இந்த மாயையை களைந்து அந்த மாய உணர்வினை கடந்து முழுமையான சத்தியத்தை தேடுவதும் அதனை உணர்ந்து அதன்படி வாழ்வதும் அவ்வளவு எளிதல்ல. அவனருளாலே அவன் தாழ் வணங்கே என்ற மாணிக்க வாசகரின் வாக்கிற்கேற்ப அந்த இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படிப்பட்ட பரிபூர்ண உண்மையை அந்த இறைவனின் துணையோடும் ஆசையோடும் தேடி உணர்ந்த ஒரு மெய்ஞானி ஈசான் ஞான தேசிகர். இறைவனே அவரது தவத்திற்கு காவலாக புலி ரூபத்தில் வந்து அவரது தவத்திற்கு இடையூறு ஏற்படாமல் காத்தான் என்பதும் அவரது வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது. இவர் 1750 பிற்பகுதியில் பாலாற்றங்கரையை ஒட்டியுள்ள ராயவேளூர் என்ற ஊரில் தோன்றினார். இயற்பெயர் கந்தப்பன். ஆன்மீக ஆர்வமும் தேடலும். சிறு பருவம் முதலே இவர் மிகுந்த ஆன்மீக ஆர்வம் உடையவராக இருந்தார். சகல சாஸ்திரங்களையும் புராண இதிகாச இலக்கியங்களையும் கற்று தேர்ந்த இவர் பருவ வயது அடைந்ததும் திருமணம் செய்து கொள்ளாது பெற்றோரின் உத்தரவு பெற்று துறவரம் பூண்டார். பல தலங்களுக்கும் யாத்திரை மேற்கொண்டார். பல சாதுக்களின் மடங்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் சென்று தரிசனம் செய்தார். பின்னர் தனக்கான குருவை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார். குருவே சரணம். ஒரு சமயம் அவர் சிதம்பரம் திருத்தலம் சென்றார். ஆடலரசனை தரிசித்தார். அங்கு சில நாட்கள் தங்கினார். அங்கே மௌனகுரு தேசிகர் என்ற தவ யோகி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தார். சிறந்த தவயோகியான அவர் யாரிடமும் பேசாமல் எப்பொழுதும் பரமானந்த நிஷ்டையிலேயே இருப்பவர். அதனால் மௌன யோகி என்று அழைக்கப்பட்டார். அவரை தரிசித்த உடனேயே கந்தப்பருக்கு இவர்தான் என் குரு என்று மனதில் முடிவு செய்தார். அங்கேயே தங்கி அவருக்கு பணிவிடை செய்து வரலானார். பசிக்கும் பொழுது அருகில் உள்ள வீடுகளுக்கு செல்வார். உணவை யாசிப்பார். சிறிதளவே உண்பார். பின் திரும்பி வந்து குருவின் அருகிலேயே அமர்ந்திருப்பார். இப்படியே நாட்கள் கடந்தன. ஆனால் மௌனகுருவோ வாய் திறக்கவில்லை. கந்தப்பருக்கு தீட்சை அளிக்கவும் இல்லை. சமாதி நிலையிலேயே ஆழ்ந்திருந்தார். கந்தப்பர் மிக பொறுமையாக காத்திருந்தார். குருநாதரின் மனம் எப்போது இறங்கும், எப்போது சமாதியிலிருந்து மீண்டு வருவார், தன்னோடு பேசுவார் என்று காத்து கொண்டிருந்தார். அதற்கான நேரம் வந்தது. உபதேசம். ஒரு நாள் இடி மின்னலோடு கடுமழை பெய்தது. புயலும் வீசியது. அப்போது திடீரென வைராகிய ஞானம் பெற்ற கந்தப்பர் தனது ஆடைகளை களைந்து கோவணத்தை மட்டும் ஆடையாக அணிந்து குருவின் காலடிகளில் விழுந்து வணங்கினார். மழையோ விடாமல் பெய்து கொண்டிருந்தது. அந்த கடுமழையில் எவ்வித உடல் உணர்வுமின்றி குருவின் முன் கை கூப்பியவாறே நின்று கொண்டிருந்தார் கந்தப்பர். சிறிது நேரத்திற்கு பின் கண்விழித்து பார்த்தார் மௌன யோகி. கந்தப்பரின் ஞான வைராகிய நிலையையும் சந்நியாச நோக்கத்தையும் அறிந்து கொண்டார். இவர் ஞான தீட்சைக்கு ஏற்றவர், சீடருக்கான தகுதி உடையவர் என்பதை உணர்ந்து கொண்டார். தான் அணிந்திருந்த இடை ஆடையினை கந்தப்பருக்கு போத்தி அவரை சீடராக ஏற்றுக்கொண்டார். ஞான உபதேசம் செய்து அருளினார். அது முதல் கந்தப்பர் கந்தப்ப தேசிகர் ஆனார். குருவின் பாதங்களில் பணிந்த கந்தப்ப தேசிகர் குருவுடனேயே பல ஆண்டு காலம் தங்கியிருந்தார். வேத வேதாந்த உண்மைகள், பிரம்ம தத்துவம், உலக வாழ்க்கை, இரகசியம் என அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார். பல்வேறு சித்துகளும் கைவரப்பெற்ற அவர் சிறந்த அனுபூதி செல்வர் ஆனார். தனது குருவின் ஜீவ சமாதிக்கு பின் மீண்டும் தனது தீர்த்த யாத்திரையை தொடங்கினார். திருத்தல யாத்திரை. ஜனநாத் கமலாலயே என்று சிறப்பிக்கப்படும் முக்தி தரும் தலங்களில் பிறக்க முக்தியை தரும் தலமான திருவாரூருக்கு சென்றார். அங்கே சிறந்த தவ யோகியும் சித்த புருஷர்களில் ஒருவரும் இறைவனின் காட்சியையும் அம்பிகையின் அருளையும் நேரே பெற்றவருமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். பின் நாகைப்பட்டினம் அருகே உள்ள சிக்கல் என்ற ஊரை அடைந்து அங்கு உறையும் சிங்காரவேலனை தரிசனம் செய்தார். அங்கே எப்பொழுதும் பிரம்மனிஷ்டையிலேயே இருப்பவரான உகண்டலிங்க ஞான தேசிகர் என்னும் மகா குருவின் ஆசியை பெற்றார். தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள வேட்டவலம் என்ற ஊரை அடைந்தார். அங்கு சில காலம் தவம் செய்தார். அங்கு பொதுமக்களால் இவரது தவத்திற்கு இடையூறு ஏற்பட்டதால் தனித்திருந்து தவம் செய்ய விரும்பி திருவண்ணாமலை தலத்தை வந்து அடைந்தார். ஈசானிய ஞான தேசிகர் அண்ணாமலை தலத்தின் ஈசானிய பகுதியில் ஓர் வில்வ மரத்தடியை தான் தவம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்தார் கந்தப்ப தேசிகர். அருகேயே ஈசானிய குளமும் இருந்தது. அங்கேயே அமர்ந்து தவத்தை தொடர்ந்தார். தன்னை மறந்து வெகுநேரம் சமாதியில் இருப்பார். எப்பொழுதாவது தான் கண் விழிப்பார். கண் விழிக்கும் போது அன்பர்கள் வலியுறுத்தினால் சிறிதளவு உண்பார். பின் மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். நாளடைவில் கந்தப்பரது பெருமை நகரெங்கும் பரவியது. பக்தர்கள் பலரும் அவரை நாடி வந்தனர். அவர் ஈசானிய பகுதியில் அமர்ந்து தவம் மேற்கொண்டதால் அன்பர்கள் அவரை ஈசானிய ஞான தேசிகர் என்று அழைக்க ஆரம்பித்தனர். புலிச்சாமி இவ்வாறு தேசிகர் கடும் தியானம் மேற்கொண்டு வந்த காலத்தில் விஷமிகளாலும் அருமை தெரியாத சில மனிதர்களாலும் அடிக்கடி தொந்தரவு ஏற்பட்டு வந்தது. தியானம் தடைப்பட்டது. தன் அடியவனுக்கு தொந்தரவு என்றால் ஆண்டவன் பொறுப்பாரா? இறைவனான ஸ்ரீ அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஆண் புலியும் பெண் புலியுமான தோற்றத்தில் வந்து காவல் காத்தனர். புலியின் நடமாட்டத்தையும் அதன் உருமல் ஒலியையும் கேட்ட விஷமிகள் ஸ்ரீ தேசிகரின் அருகே வர பயந்து அஞ்சி ஓடினர். நல்ல எண்ணம் கொண்ட பக்தர்கள் வந்தால் அப்புலிகள் தாமாகவே அவ்விடம் விட்டு நீங்கிவிடும். சில சமயம் ஸ்ரீ தேசிகரும் அப்புலிகளை அன்புடன் தடவி கொடுத்து அவ்விடத்திலிருந்து போகச் சொல்வார். இதனால் தேசிகரின் பெருமை பல இடங்களிலும் பரவியது. அவரும் தனது தவ ஆற்றலால் தம்மை நாடி வந்தவர்களது நோய் நொடியை நீக்கினார். வல்வினைகளை போக்கினார். பலருக்கு ஞான குருவாக இருந்து அவர் தம் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவினார். ஈசான்ய மடம் ஸ்ரீ தேசிகர் மீது அன்பு பூண்ட அன்பர்கள் அருகில் உள்ள தோட்டப்பகுதியில் அவர் தனித்திருந்து தவம் செய்வதற்காக சிறிய குடில் ஒன்றை அமைத்து கொடுத்தனர். நாளடைவில் ஞான தேசிகர் அங்கேயே தங்கி தனது தவத்தை தொடர்ந்தார். அது அண்ணாமலையின் வடகிழக்கு பகுதியில் இருந்ததாலும் அது ஈசானிய திசையை குறிக்கும் இடமாக இருந்ததாலும் அப்பகுதி நாளடைவில் ஈசானிய மடம் என்று அழைக்கப்படலாயிற்று. ஐடன் துரை அக்காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் ஐடன் என்பவர் மாவட்ட கலெக்டராக பணியாற்றினார். ஸ்ரீ ஈசானிய ஞான தேசிகரை பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க சென்றார். தேசிகரை கண்டதுமே அவரது தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டார். அவரையே தனது குருவாக ஏற்று சரணடைந்தார். நாளடைவில் வெகு நாட்களாக ஐடனுக்கு நீங்காமல் இருந்து வந்த தீராத நோய் நீங்கியது. இதனால் மிகவும் மனமகிழ்ந்த ஐடன் தனது நிலங்களையும் பெரும் சொத்துக்களையும் குருநாதருக்கு தானமாக அளிக்க முன்வந்தார். ஆனால் ஈசானிய ஞான தேசிகர் ஏற்க மறுத்தார். தான் ஒரு சன்னியாசி, தனக்கு எந்த சொத்தும் தேவையில்லை என்றும் வேண்டுமானால் பெரிய குடும்பியும் சம்சாரியுமான அருணாச்சலேஸ்வரருக்கு அச்சொத்துக்களை தந்துவிடலாம் என்று சொன்னார். குருவின் வாக்கை சிரமேற்று அண்ணாமலையார் ஆலய திருப்பணிகளை செய்த ஐடன் அருணாச்சலரின் திருத்தேர் உற்சவத்தையும் தாமே முன்னின்று நடத்தினார். வருடம் தவறாமல் அண்ணாமலையாரின் தீபத் திருவிழாவில் கலந்து கொள்ளும் வழக்கத்தையும் மேற்கொண்டிருந்தார். குரு செய்த அற்புதம். ஒரு நாள் அண்ணாமலையார் தீபத்தை காண குதிரையில் வந்து கொண்டிருந்தார் ஐடன். திடீரென பெய்த மழையால் வழியில் இருந்த ஆற்றில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்தது. அந்த ஆற்றை கடந்துதான் அண்ணாமலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஐடனால் ஆற்றை கடக்க இயலவில்லை. சற்றே யோசித்த ஐடன், சத்குருநாதா, என் ஞான குருவே, நீயே உற்ற துணை என்று கூறிக்கொண்டே குதிரையுடன் ஆற்றில் இறங்கிவிட்டார். அவருடன் வந்தவர்களோ பயந்து போய் பின்வாங்கினர். அதே சமயம் அண்ணாமலையில் தியானத்தில் ஆழ்ந்திருந்த ஈசானிய ஞான தேசிகர் திடுக்கிட்டு தியானம் கலைந்து தனது கையை சிறிது தென்புறமாக தாழ்த்தி பின் உயர்த்தினார். அது கண்ட பக்தர்களில் சிலர் ஆச்சரியத்துடன் அவரிடம் காரணத்தை கேட்டனர். சிறி தேசிகரோ அதற்கு, நம் அடியவர் ஆற்றில் விழுந்தால் நாமே தான் காப்பாற்ற வேண்டுமாம் என்று கூறிவிட்டு நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார். சில மணி நேரம் சென்றது. ஆற்றில் இறங்கிய குதிரையும் ஐடன்துரையும் எந்த சேதமும் இல்லாமல் கரையேறினர். ஐடன்துரை குருநாதரை தரிசித்து அவர் தம் பாதங்களில் விழுந்து வணங்கினார். நடந்த சம்பவத்தை கேள்வியுற்ற பக்தர்கள் ஸ்ரீ ஈசானிய ஞான தேசிகரின் அளப்பரிய ஆற்றலையும் ஐடனின் குரு பக்தியையும் கண்டு வியந்தனர். உபதேச நூல்கள். ஸ்ரீ ஈசானிய ஞான தேசிகர் தம்மை நாடி வந்தவர்களில் தகுதியுடையவர்களுக்கு தீட்சை அளித்து சீடராக ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொருவரும் தம்மை தாமே உணர்ந்து முக்தி நெறியை அடைய வேண்டும் என்பதே அவர் வலியுறுத்திய முக்கிய உபதேசம். தனது சீடர்கள் ஞான மார்க்கத்தை அடைவதற்காக பல்வேறு நூல்களையும் இயற்றி அருளினார். அவற்றுள் முக்கியமானது ஞான கட்டளை. மேலும் அண்ணாமலையார் தோத்திரப்பாமாலை, அண்ணாமலையார் வெண்பா, அண்ணாமலையார் அந்தாதி, அண்ணாமலையார் துதி, அண்ணாமலை கண்ணி முதலான நூல்களையும் இயற்றி இருக்கிறார். மகா சமாதி. இவ்வாறு பல ஆண்டு காலம் ஞான வாழ்க்கை வாழ்ந்த இம்மகான் 1829 மார்கழி மாதம் 26 நாள் மகா சமாதி அடைந்தார். அவரது உடல் அவர் எப்போதும் தவம் செய்து வந்த வில்வ மரத்தின் அடியிலேயே சமாதி செய்விக்க பெற்றது. ஈசானிய ஞான தேசிகரின் சமாதி ஆலயம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையின் இறுதியில் ஈசானிய லிங்கத்துக்கு எதிரில் ஸ்ரீ அம்மணி அம்மாள் சமாதி ஆலயத்தை அடுத்துள்ள ஈசானிய குளக்கரையில் அமைந்துள்ளது. அளவற்ற ஆன்மீக அதிர்வலைகள் உடைய இவ்வாலயம் ஆன்ம அமைதியை தரக்கூடியது. பல மகான்களின் ஜீவ சமாதிகளையும் அருளையும் தன்னகத்தே கொண்டது. திருவண்ணாமலை செல்பவர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டிய இடம் இது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.